நூல் வரலாற்றில் ஒரு திருப்பம், நான்காம் பகுதி. மாநகர் மதீனாவில் மலர்ந்தது இறையாட்சி. லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் சொல்லினால் விளையும் கொள்கையினை ஏற்று அதிலுள்ள உண்மைக்காகத்தான் எல்லா உலக ஆதாயங்களையும் இவர்கள் விட்டு விடுகின்றனர். உறவினர்களையும் உற்ற நண்பர்களையும் ஏன் இன்னுயிரையும் கூட அர்ப்பணித்து விடுகின்றார்கள் என்று அந்த மக்கள் புரிந்து கொண்டதுமே அவர்களின் சந்தேக திரைகள் அகன்று அறிவுக்கண் திறந்து கொள்கின்றது. இந்த யதார்த்தமான நிலையில் இஸ்லாமிய கொள்கை நேராக அவர்களின் இதயத்திலேயே சென்று பதிந்து விடுகிறது. இவ்வாறாக இந்த இஸ்லாமிய இயக்கம் வளர்ந்து வந்தது. பெருமையில் தன்னை மறந்தவர்கள், பணச் செருக்கில் நெஞ்சை பறிகொடுத்தவர்கள், பாரம்பரிய பழக்கத்தில் மதிமையங்கியவர்கள், உலக ஆசையில் மூழ்கிப்போன சுயநலவாதிகள் போன்ற சிலரை தவிர மற்ற அனைவரும் விரைவாகவோ தாமதமாகவோ அந்த இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனின் வாழ்க்கையில் இருந்தே அடிப்படை சட்டங்களை நடப்பில் கொண்டு வருவதிலும், அந்த இயக்கம் தோன்றிய போது நிலவி வந்த தீமைகளில் ஒவ்வொன்றையும் அப்புறப்படுத்துவதிலும் தனி கவனம் எடுத்துக் கொண்டார்கள். அவர்களின் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அசைவிலும் இஸ்லாமிய இயக்கத்தின் உண்மை வடிவம் வெளிப்பட்டது. இதுதான் இஸ்லாம் என மனிதர்கள் விளங்கிக் கொள்ளும்படி அவை அமைந்திருந்தன. இதற்கு விளக்கம் தருவது என்றால் இச்சிறு ஏடு போதாது. ஆயினும் மேற்கோளாக சிலவற்றை இங்கு குறிப்பிடுகின்றேன். இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜாஸ் மாநிலத்திலேயே மாபெரும் செல்வராய் வணிக மேதையாய் திகழ்ந்தார்கள். திருமணத்துக்கு பிறகு தம் துணைவியாரின் வணிக பொறுப்புகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். நபி அவர்கள் எப்போது இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்கும் பணியை தொடங்கினார்களோ அப்போதே அரபுகள் அனைவரும் அவர்களின் எதிரிகளாய் மாறிவிட்டனர். எனினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியில் முழுமையாக ஈடுபட்டு வந்தார்கள். அதனால் அவர்களால் தொடர்ந்து வணிகம் செய்ய முடியாமல் போயிற்று. இந்நிலையில் சேமித்து வைத்திருந்த செல்வங்கள் அனைத்தையும் தம்பதிகள் இருவருமாக சேர்ந்து அந்த அழைப்பு பணிக்காகவே செலவிட்டு வந்தனர். சில ஆண்டுகளுக்குள்ளாக அந்த செல்வங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. அந்த பெரும் பணிக்காக நபி அவர்கள் தாயிப் நகரம் நோக்கி செல்லும் போது சாதாரண வாகன வசதி கூட செய்து கொள்ள முடியாமல் நடந்தே செல்லும் அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது. அந்த கட்டத்தில்தான் குறைசி தலைவர்கள் அண்ணலாருக்கு ஆசை காட்ட ஆரம்பித்தார்கள். முஹம்மதை ஹிஜாஸ் நாட்டின் மன்னராக ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறோம், பேரழகு பொருந்திய இளம் பெண்ணை மணமுடித்து தருவதற்கும் தயாராக இருக்கிறோம், பண மூட்டைகளை வேண்டிய மட்டும் அவருடைய பாதங்களின் கீழ் சமர்ப்பிக்கின்றோம், ஆனால் இஸ்லாமிய இயக்க பணிகளை அவர் விட்டுவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு அந்த தலைவர்கள் அண்ணலாரை அணுகினார்கள். வாழ்ந்து சரிந்துவிட்ட அந்த கட்டத்திலும் 25 வயது நிரம்பிய இளம் பருவத்தில் 40 வயது விதவையான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எனும் மாதர் குல மாணிக்கத்தை மனம் முடித்து வாழ்ந்து வந்த அந்த கட்டத்திலும் பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை போன்ற எந்த ஆசைக்கும் இடம் கொடாமல் அத்தனை சுகபோகங்களையும் உதறி தள்ளிவிட்டு இறைவன் ஒருவனை தவிர மற்ற எல்லா அடிமை தலைகளிலிருந்தும் மனித இனத்தை விடுவிக்க வந்த மா மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லடியும் கல்லடியும் ஏற்க சம்மதிக்கின்றார்களே தவிர அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். அன்று உயர்ந்த சாதியினராய் விளங்கிய குறைசி குலத்தின் முக்கிய தலைவர்கள் இப்படியும் சொன்னார்கள், முஹம்மதே, தாழ்த்தப்பட்ட சாதியினரும் தரித்திரம் பிடித்த ஏழை எளியோரும் தான்றோன்றிகளும் உம்மை சுற்றி இருக்கையில் அவர்களுக்கு மத்தியில் வந்து உம்மிடம் நாங்கள் எப்படி பேசுவோம் என்றார்கள். தங்களுக்கிடையில் தோன்றிவிட்டிருந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்குவதற்காக வந்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைவர்களை வளைத்து பிடிப்பதற்காக இழிந்தவர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்ட நபர்களை புறக்கணித்து விடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மவரின் நலனுக்காகவோ, தம் இனத்தவரின் நலனுக்காகவோ, தம் நாட்டவரின் நலனுக்காகவோ, இன்ன இன்னாரின் நலனுக்காகவோ குறுகிய நோக்கில், குறுகிய வட்டத்தில் செயல்படாமல் மனித இனத்தின் நலனுக்காகவே தம் வாழ்வை இஸ்லாமிய இயக்கத்தின் நிரந்தர செயல்பாட்டு முறைப்படி வகுத்துக் கொண்டார்கள். அண்ணனாரின் இந்த விசாலத்தன்மையை, பரந்த நோக்கை கண்டவர்கள் அனைவரும் மனித இனத்தின் நலனுக்காக, நன்மைக்காக என்றே உதயமானவர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்ப தலைப்பட்டனர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த பரந்த நோக்கமே பல்வேறு இனங்களை சேர்ந்த மனிதர்களையும் அவர்களின் அழைப்பின்பால் ஈர்த்தது. தம் வம்ச நலனை மட்டுமே வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியிருந்தால் அவர்களின் இந்த பணியில் மாற்று வம்சத்தினருக்கு அக்கறை ஏற்பட்டிருக்குமா? அதிகார பீடத்தில் தம் குறைசீனம்தான் இருக்க வேண்டும் எனும் துடிப்போடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்பட்டிருப்பார்களேயானால் குறைசி அல்லாதவர்கள் அவர்களின் பணியில் பங்கேற்றிருப்பார்களா? அரேபிய நாட்டவர் மட்டுமே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டிருந்தால் அபிசீனிய நாட்டின் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், ரோம் நாட்டின் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து அரும்பாடுபடுவதற்கு ஆர்வம் பிறந்திருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியில் எல்லோருக்குமே அக்கறை ஏற்பட உண்மையான காரணம் இதுதான். அனைவருக்கும் சொந்தமானவன் இறைவன். அவன் ஒருவனே, அவனுக்கு மட்டுமே அடிமைப்பட்டு வாழ வேண்டும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொள்கை ஜாதி, வம்சம், இனம், மொழி, நிறம் எனும் வேறுபாடுகளினால் மனித இனம் பிளவுண்டு போய்விடாமல் காப்பாற்றி மனித குல ஒருமைப்பாட்டை உருவாக்கியது. புனித மக்கா நகரை துறந்து மதீனா நகரம் செல்ல வேண்டிய கட்டாய நிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது நம்பிக்கையின் பேரில் எதிரிகள் தம்மிடம் கொடுத்து வைத்திருந்த அடைக்கல பொருட்களையெல்லாம் தம் மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து உரியவர்களிடம் அவற்றை சேர்த்து விடும்படி கட்டளையிட்டார்கள். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அத்தகைய சந்தர்ப்பங்களில் கிடைத்தவற்றை சுருட்டிக் கொண்டு சென்று விடுவர். ஆனால் இறை நம்பிக்கையாளரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உயிருக்கே உலை வைப்பவர்களின் பொருள்களை, தமது தலையை கொய்வதற்காக தக்க தருணத்தை எதிர்பார்த்து வீட்டை முற்றுகையிட்டுவிட்ட எதிரிகளின் அப்பொருள்களை பலிபீடத்தில் நிற்கும் அந்த கட்டத்திலும் அவர்களிடம் சேர்த்துவிட கவலை கொள்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த குணநலன்களை அறிந்தபோது அந்த மக்கமா நகரின் மனிதர்கள் வியப்பில் மூழ்கிப் போயிருக்க வேண்டும். ஈராண்டுகள் கடந்த பிறகு மதீனா நகருக்கு சமீபத்தில் உள்ள பதுர் எனும் இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவாசிகள் போர் தொடுத்த போது மரணத் தருவாயிலிருந்து தப்பிச் செல்லும் சமயத்தில் கூட மனித உரிமைகளை, மனித உடைமைகளை மறவாத உயர் பண்பு கொண்ட தூய மனிதரிடம் அல்லவா போரிட வந்திருக்கிறோம் என்று அவர்களின் மனசாட்சி அவர்களை குத்தி இருக்க வேண்டும். வீம்புக்காகத்தான் அவர்கள் போர் புரிந்திருப்பார்கள். அவர்களின் தோல்விக்கு இந்த மனநிலையும் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். 13 ஆண்டு கால விடாத முயற்சிக்கு பிறகு இப்போதுதான் சிறியதோர் இஸ்லாமிய அரசை உருவாக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. எவ்விதமான பொறுப்பை கொடுப்பினும் ஏற்று இஸ்லாமிய நெறிமுறைப்படி நிர்வாகம் செய்யும் தகுதியை பெற்ற உறுப்பினர்கள் 250 வரைதான் அப்போது தயாராகி இருந்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியதோர் அரசை அமைத்தார்கள். அரசியலில் பல்வேறு துறைகளையும் இஸ்லாமிய முறைப்படி நடாத்தி சென்றிட 10 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு முழுமையான பயிற்சியையும் அளித்தார்கள். அந்த காலம் அறிவார்ந்த தத்துவம் எனும் வெற்று சித்தாந்தத்திலிருந்து வளர்ச்சி அடைந்து முழுமையான பண்புள்ள வாழ்க்கை நெறி ஒன்று உருவாகிய காலமாகும். விரிவு பெற்ற அந்த வாழ்க்கை நெறியிலேயே அரசியல், கல்வி, நீதி, வாழ்வியல், பொருளியல், போர், சமாதானம் ஆகிய ஒவ்வொரு துறையின் மூலாதார சட்டங்களும் இறை சட்டங்களின் அடிப்படையில் வகுக்கப்பட்டன. மிகச் சரியான முறையில் அந்த சட்டங்கள் நடப்பிலும் கொண்டுவரப்பட்டன. இந்த துறைகளை நிர்வகிப்போர் குறிப்பிட்ட முறையில் கல்வி கற்பிக்கப்பட்டு பயிற்சியும் போதனையும் முறைப்படி கொடுக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டனர். சிறு நகரமான அந்த மதீனாவில் நிறுவப்பட்ட இறையாட்சி 8 ஆண்டுகளில் அந்த அரபுலகம் முழுவதையும் ஈர்த்து விட்டது. மாநகர் மதீனா அரபு நாடுகள் அனைத்திற்கும் தலைநகரமாய் மாறிற்று.